கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். தேவனுடைய பெருதான கிருபையினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து தேவனை இல்லங்களிலிருந்து ஆராதிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தருணத்திற்காக நன்றி செலுத்துவோம். நாம் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலே தலைகளை வணங்கி மௌனமாய் ஜெபிப்போம். ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ மகிமைக்கென்று இன்பராய் ஈற்றிலே என்கின்ற பாடல் 187வது பாடல், 187வது பாடல் துதிகிதங்களிலிருந்து நாம் தேவ மகிமைக்கென்று பாடுவோம். ஜோதி தோன்று மோர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம்பிதா வழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம், இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம், துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து சுத்தரின் ஆறுதல் அடைவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம், இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம், மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம், இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். ஜெபம் செய்வோம், முழங்கால் படிடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே அலேலூயா, நாம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அலேலூயா 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 அலேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நாம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அலேலூயா, நாம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ரபோ ஷமன பரபலி விரு 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 பரபோ ரபோ விரு 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 ரபோ
ரோ யோ 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 யோ
கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் மத்தியில் பேசுகிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் இந்த காணொளியினுடைய மிக பெரிதான ஆராதனையிலே உங்களை சந்திக்க தேவனாகிய கர்த்தர் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பானது 2 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கும்படி நாம் கேட்போம்.
இயேசுவின் நாமத்தினாலே, சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம், சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நன்மை செய்வதனாலே சோர்ந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நன்மை தீமை இந்த உலகத்திலே இரண்டு உண்டு. நன்மையும் தீமைக்கும் வித்தியாசங்கள் உண்டு என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மை தேவனாகிய கர்த்தரின் மித்தமாக ஏற்படுகின்றதாய் இருக்கிறது. தீமையானது பிசாசானவன் கொண்டு வருகின்றதாய் இருக்கிறது. தீமைக்கும் நன்மைக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை உணர்ந்து பரிசுத்த ஆவியினாலே தீமையும் நன்மையும் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை குறித்து இன்றைய தினத்திலே நாம் இந்த தலைப்பின் மித்தமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனாலே நண்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபமானது எதை உணர்த்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது, இரண்டாம் வருகைக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தப்பட்டதாக இருக்கிறது. ஒன்று, இரண்டாவது, உபத்திரவப்பட்ட கர்த்தருடைய நாளினுடைய விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கப்படும் பொழுது, சபையை பக்தி விருத்தி அடையும்படி செய்தல் என்கின்ற காரியங்களுக்குள்ளாக இந்த பகுதிகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதனாலே நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகின்ற ஒரு நிருபமாய் இவை அமையப்பட்டிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதனாலே சோர்ந்து போகாதிருங்கள். நாம் நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் எதையெல்லாம் நன்மை என்பதை முதலாவது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் என்னென்னலாம் சொல்லுகிறது, நன்மையை குறித்து வேதம் எப்படியெல்லாம் நமக்கு போதிக்கிறது என்பதைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி நாம் பார்க்க இருக்கப்படும் பொழுது, நன்மைகள் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது, தீமைகள் தேவனுக்கு பிரியமற்றதாய் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நன்மை எப்படி செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவி நமக்கு நன்மை செய்வதற்கு உணர்த்தும். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி தேவ ஆவியானது நமக்கு நன்மை செய்வதற்கு உணர்த்தும். அதனாலேதான் இங்கே தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 3:13 வசனம் சொல்கிறது, சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஆனால் நன்மை செய்யப்படும் பொழுது நமக்கு சோர்வு ஏற்படுவது உண்டு. வேதம் சொல்கிறது ஆவி உற்சாகமுடையது, மாம்சமோ பலவீனமுடையது என்று வேதம் சொல்கிறது. உண்மையாகவே நாம் நன்மை செய்வதற்கு நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பலன் வேண்டும் என்பதை உணர்த்தத்தக்கதாய் இந்த வேத வசனங்கள் அமைந்திருக்கிறது. நாம் 3 யோவான் 11 வசனத்தை வாசிப்போம். நன்மையை குறித்து,
பிரியமானவனே தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை.
யார் யாராலே உண்டாயிருக்கிறான் என்பதை இங்கே தேவனாகிய கர்த்தர் மூப்பராகிய இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டு யோவான் எழுதின ஒரு பொதுவான நிருபமாயிருக்கிறது. கிறிஸ்து சகோதரர்கள் ஐக்கியமும் அன்பின் கடமைகளுமாய் இருக்கிறது என்று இங்கே இந்த தலைப்பானது நமக்கு எடுத்துரைக்கிறது. கிறிஸ்துவில் வாழுகின்ற இந்த சகோதர சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவில் வாழுகின்ற சகோதர சகோதரர்கள் ஐக்கியமுடையவர்களாகவும் அன்பின் கடமை பற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இங்கே மூப்பனாகிய யோவான் எழுதுகிறார். அவர் எழுதுகின்ற இந்த நிருபத்திலே அவர் எதை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், பிரியமானவனே நீ எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறாய், பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவர்கள் மாத்திரமே தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. யார் இங்கே நல்லவன்? நன்மை செய்கிறவன்தான் நல்லவன். நன்மை செய்வதற்கு தடையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. தேவனால் உண்டானவர்கள் நன்மை செய்வதற்கு தடைகளை விதிக்க மாட்டார்கள், நன்மை செய்வதற்கு தடையுடையவர்களாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறார்கள். பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த தேவ பிள்ளைகள் தீமையை செய்யாதபடிக்கு அவர்கள் நன்மை செய்யப்படும் பொழுது அந்த நன்மைகளுக்கு யாரெல்லாம் தடையாய் இருக்கிறார்களோ அந்த நன்மைகளுக்கு தடையாய் இருக்கிறவர்கள் ஒருவரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று நான் சொல்லவில்லை என் அன்பான சகோதர சகோதரிகளே. வேதம் சொல்லுகிறது தேவனால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்படி என்றால் நன்மை செய்ய தடையாயிருக்கிறவர்கள் யார்? தேவனால் உண்டானவர்கள் அல்ல. இதைதான் வேதம் வலியுறுத்துகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 4:1. நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 4 எடுப்போம். 1 பேதுரு 4:19 19 வாசிக்கும்படி கேட்போம்.
ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாக்கிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நன்மைக்கு போராடுகிறவர்கள் எல்லோரும் பாடு அனுபவிக்கக்கூடியவர்கள். பாடு அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களும் தேவனுக்கு என்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்களும் தேவ பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய தீவிரிக்கிற யாவரும் பாடு அனுபவிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இங்கே அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கிறபோது, தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்த கர்த்தாவாகிய என்று பார்க்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவாகிய அந்த கர்த்தாவாகிய கிறிஸ்து இயேசுவாலே அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் என்று சொல்லப்படுது. சிருஷ்டி கர்த்தாவாகிய என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்வாய் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு பாடு அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் வரும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நன்மை செய்வாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நாம் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்கள் அனைவரும் பாடு அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். தீமை செய்கிறவர்கள் பாடு அனுபவிப்பதில்லை, இலகுவாக கடந்து விடுகிறார்கள். அவர்களை உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளின் மீதும் அன்பு செலுத்தி உலகத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். இன்ற தினத்திலே பிறருக்கு உதவுவதும் பிறருக்கு கொடுப்பதும் பிறரை நேசிப்பதும் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதும் பிறருக்கு நாம் உதவி செய்வதும் நாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல தருணமாயிருக்கிறது. அவைகளை தேவனுக்காக நாம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதை தேவனாகிய கர்த்தர் பிரியப்படுகின்றவராய் இருக்கிறார். 1 பேதுரு 3:17 நாம் வாசிப்போம்.
தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும்.
எப்படி நாம் பாட அனுபவிக்க போகிறோம், எப்படி நாம் பாட அனுபவிக்க போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தீமைக்காக பாட அனுபவிக்க நாம் பிரயாத்த உடையவர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது நன்மை செய்து பாட அனுபவிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமா? எது சரியானதாய் இருக்கும்? எதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார்? எதை தேவன் இந்த உலகத்திலே விரும்புகிறவராய் இருக்கிறார்? தீமை செய்து பாட அனுபவிப்பதை நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு கூட எண்ணுகிறோமா? அதை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறாரா, அல்லது நன்மை செய்து பாட அனுபவிப்பதை தேவனாகிய கர்த்தர் நம்ம விரும்புவாரா? எதை விரும்புவார் என்பதை நம்முடைய ஆவிக்குரிய தன்மைகளிலே நாம் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். எது மேன்மை இந்த உலகத்திலே? எது மேன்மை? தீமை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையா, அல்லது நன்மை செய்து தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மிக பெரிதான காரியமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கின்ற வேத வசனமும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். எது மேன்மையாயிருக்கும்? நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நன்மை செய்கிறவர்களை சிலர்களை நாம் தடுக்கிறோம் என்று சொன்னால், நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் தடையாயிருக்கிறோம் என்று சொன்னால், நன்மை செய்கின்ற காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடி மற்றவருடைய கரங்களை கட்டி போடுகிறோம் என்று சொன்னால், அது தீமை செய்து பாட அனுபவிப்பது வீணாய் போவதற்கு காரணமாயிருக்கிறது. அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கை உள்ள விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். அவைகளையே தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். தீமையை கர்த்தர் வெறுக்கிறார், நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். தீமைக்கும் நன்மைக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை இந்த தினத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கு, சகோதரரே, நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருங்கள். தேவனுடைய வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை, ஆவியினாலே நிரப்பப்பட்டு தெசலோனிக்கே சபைக்கு ஏற்படுகின்ற அந்த காரியங்களை குறித்து ஐக்கியமாயிருங்கள், அன்பாயிருங்கள், சமாதானத்தை செய்யுங்கள், நன்மைகளை செய்து ஒருவருக்கொருவர் நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தீமைக்கு முன் சென்று போக போகிறோமா, நன்மைக்கு முன் சென்று போக போகிறோமா? நன்மை செய்வதன் நிமித்தமாக நன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தீமைக்கு தேவன் அல்ல, அவர் நன்மைக்கே தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 3:13 நாம் வாசிப்போம்.
நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்?
நீங்கள் நன்மையை பின்பற்றுள்ளானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இந்த உலகத்திலே யார் தீமை செய்வார்? சாத்தான் தான் தீமை செய்வான், நன்மை கர்த்தர் தான் செய்வார். அதனாலே நாம் இங்கே பார்க்கிறோம், நீங்கள் நன்மையை பின்பற்றுள்ளானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நாம் நன்மையை பின்பற்றி நாட வேண்டும். நன்மையை பின்பற்றுவதாக நாம் இருக்கப்படும் பொழுது தீமை நமக்கு செய்கிற ஒரு மனிதனையும் இந்த உலகத்திலே நாம் காணாமல் இருப்போம். தேவ பாதுகாப்பானது அப்படியாய் நமக்கு நிறைந்திருக்கும். நாம் பார்க்கிறோம் இங்கே 3:11 வசனத்தை வாசிப்போம்.
பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
நாம் இங்கே பார்க்கிறோம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பொல்லாப்பை விட்டு நீங்கி, பொல்லாப்பு செய்யாதபடி, மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்யாதபடி. ஒருவருக்கு நன்மை நடக்கிறது என்று சொன்னால், அதை தடுத்து நிறுத்துகிறோம் என்று சொன்னால், அது பொல்லாப்புக்கு சமமாக இருக்கிறது. நாம் பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும். பொல்லாப்புக்குரியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தராலே நாம் அபிஷேகிக்கப்படப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தராலே வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய ஜீவ சுவாச காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு அச்சாரமான முத்திரையாகிய கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். நாம் பொல்லாப்பு செய்வதும் நன்மை செய்வதும் தடுப்பதும் ஒன்றாயிருக்கிறது. நாம் பொல்லாப்பு செய்யாதபடி நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பின்தொடர கடவ வேண்டும். ஒரு நன்மை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை பின்தொடர்ந்து நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தீமைக்கு பதிலாக நன்மை செய் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்வதை தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றவராயிருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் 1 பேதுரு 2:20 நாம் வாசிப்போம்.
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் இது அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும்.
நாம் இங்கே பார்க்கிறோம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, நீங்கள் குற்றம் செய்து, நாம் குற்றம் செய்யப்படும் பொழுது, அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால், நம்மை குற்றப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதை பொறுமையோடு கூட சகிக்கக்கூடிய மனத்தன்மையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பொறுமையோடு கூட சகித்து அதை கடந்து போகக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ விதமான காரியங்களிலே அவரை குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவானவர் ஒரு குறைகளையும் கூட அவர் கண்ணோக்கி பார்க்கவே இல்லை. அவர் பார்த்திருந்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. இன்றைய உலகத்திலே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகித்தல் வேண்டும். இயேசுவானவர் சகித்தது போல நாமும் இந்த உலகத்திலே சகிக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, தீமைக்கு பதிலாக நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நமக்கு எடுத்துரைக்கிறது. அது மாத்திரமா என்று பார்க்கின்ற, அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நன்மை செய்யப்படும் பொழுது அநேக பாடுகள் வரும். நன்மை செய்யப்படும் பொழுது நன்மைக்கு எத்தனையோ விதமான தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே ஒருவரும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவை மரத்திலே தன்னை தாழ்த்தினார். அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நன்மையை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்தார். அவருக்கு ஏற்பட்ட பாடுகள், அவர் தேவனுக்கு முன்பாக செயல்பட்ட செயல்கள், அந்த நன்மைகள் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பிரயாசப்பட்ட பிரயாசங்கள், இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு முன்பாக காட்சிகளாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம் யார் பிரீதியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படும் பொழுது, நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தல் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யப்படும் பொழுது சகிக்க வேண்டும். நாம் நன்மை செய்யப்படும் பொழுது நம்மை குற்றப்படுத்துவார்கள். நாம் நன்மை செய்யப்படும் பொழுது இந்த நன்மையை தடுப்பதற்கு எத்தனையோ விதமான முயற்சிகள் நடக்கும். நாம் நன்மை செய்யப்படும் பொழுது அந்த நன்மை மக்களிடத்திலே போய் சேராதபடிக்கு எத்தனையோ சத்துருக்களான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அவைகளெல்லாம் நாம் விட்டு விலகி நாம் அவைகளை சகித்து நாம் தேவனுக்கு பிரித்தியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக பிரித்தியாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சகிக்க வேண்டும். நன்மை செய்யப்படும் பொழுது அநேக பாடுகளும் தொல்லைகளும் நிந்தைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் நம்மை நெருக்கி ஏவுவது உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் சகித்து தீர்ப்பதே தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதாய் இருக்கிறது. 2:15 வாசிப்போம்.
நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கு. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அறியாமையா இருக்கிற அந்த மனிதனை அடக்கத்தக்கதான தேவனுடைய சித்தம் அங்கே வெளிப்படுகிறது. நன்மை, எத்தனை விதமான நன்மைகள் தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், அத்தனை நன்மைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் திரும்ப தேவ மக்களாகிய தேவ ஜனங்களாகிய அவர்களுக்கு நாம் திரும்ப செலுத்தப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதான மிக பெரிதான சிலாக்கியங்களை நமக்கு திரும்ப கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. நாம் அநேக விதமான ஏழைகளை போஷிக்கிறோம் என்று சொல்லி அநேகர் தேவ தூதர்களை போஷித்ததும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் சிந்திக்க வேண்டும், வேதம் எப்படியெல்லாம் சொல்லுகிறது? தேவனாகிய கர்த்தர், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுங்கள், நான் பசியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் எப்பொழுது நடந்தது? இந்த சிறியோர்களாகிய இவர்களுக்கு இந்த பூமியில நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே நீங்கள் எங்களுக்கு செய்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் யார் பசியா இருக்கிறாரோ அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனாகிய கர்த்தரை போஷித்ததற்கு சமமாயிருக்கிறது. நாம் தேவனாகிய கர்த்தருக்கு தாகத்திற்கு அவர் தாய் என்று நம்மிடத்திலே கேட்ட பொழுது யார் கேட்டார்கள்? நம்மோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள். அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை நான் குடித்து தீர்த்தேன் என்று சொல்லப்பட்டதாக இருக்கிறது வேதம். அதனால என் அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகள் அனைத்தும் நன்மையே. நாம் எப்படி சகோதர சிநேகத்தை காண்பிப்பது? கிரியையில்லா விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. கிரியையில்லா விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. யாக்கோப்பு 4:17 வாசிப்போம்.
ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும்.
ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா? எது பாவம்? எது பாவம்? எது பாவம் என்று சொல்லப்படும் பொழுது இங்கே யாக்கோப்பு சொல்லுகிறார், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறியாதவனாய் இருந்தும் அதை செய்ய அமர்போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், நாம் தேவனுக்கு என்று நன்மை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் நாம் நன்மை செய்யாமலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், நன்மை செய்வதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருப்பார். ஆனால் நாம் நன்மை செய்யாமலே இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நாம் செய்கின்ற மிக பெரிதான பாவம். நாம் அதை அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அப்படி என்றால் நன்மை செய்ய நாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தகுதிகளை கொடுத்திருந்தும் நாம் நன்மை செய்யாமலே இருப்போம் என்று சொன்னால் அது மிக பெரிதான பாவம். வேதம் சொல்கிறது, நன்மை செய்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கலாம், தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்வதற்கான தகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கலாம், தேவனாகிய கர்த்தர் அநேகர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கலாம், தேவனாகிய கர்த்தர் அநேகர்களை விசாரிக்கும்படியான தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கலாம், தேவனாகிய கர்த்தர் அநேகரை தேற்றும்படியான தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கலாம், தேவனாகிய கர்த்தர் அநேகரை நாம் கொண்டு வந்து நம்முடைய இல்லங்களிலே தங்க வைத்து அவர்களுக்கு போஷிக்கக்கூடியதான மிக பெரிதான செல்வந்தங்களை நமக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். அவைகள் எல்லாம் பெற்றிருந்தும் நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு தகுதியுள்ளவராய் தேவனாகிய கர்த்தர் மாற்றி கொடுத்திருந்தும் அதை நாம் செய்யாமலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே பாவம் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அந்த பாவத்திற்கு காரியத்திற்கு நாம் முன் சென்று போக போகிறோமா? அவைகளை விட்டு விலகி நாம் இப்படியாய் அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த காரியங்களை நாம் உணர்ந்து நடக்கப் போகிறோமா? எதை நாம் நாம் இங்கே பார்க்கிறோம். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மை விரும்புவாரா? நாம் பாவம் செய்வதை தேவனாகிய கர்த்தர் விரும்புவாரா? இல்லை. தேவன் நன்மை செய்வதற்காக நம்மை தெரிந்திருக்கிறார். நமக்கு மிக பெரிதான செல்வந்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த செல்வந்தங்கள் யாவற்றையும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்று கர்த்தருக்கே நாம் என்ன பண்ணுகிறோம்? திரும்ப செலுத்துகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை நாம் மிகவும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். 2:8 நாம் வாசிப்போம். யாக்கோப்பு 2:8 வாசிப்போம்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம் எப்படிப்பட்டதான ஒரு பிரமாணம் என்று பார்க்கின்ற பொழுது, ராஜரீகமான ஒரு பிரமாணமாக இருக்கிறது. இந்த ராஜரீக பிரமாணமானது எப்படியா இருக்கிறது, எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. வேத வாக்கியம் சொல்லுகிறது, ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் நாம் நன்மை செய்கிறோம். எது ராஜரீக பிரமாணம் என்று சொன்னால், நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். இதுதான் ராஜரீக பிரமாணம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. நாம் அன்பு செலுத்த வேண்டும். காணுகின்ற உன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தாமல் காணாத சகோதரனிடத்திலே எப்படி நீ அன்பு செலுத்துவாய்? யார் அந்த காணுகிற சகோதரன்? என்னோடு கூட அமர்ந்திருக்கிற என்னுடைய சகோதரன். அவனும் இயேசுவின் நாமத்தில் ஞானசாலம் பெற்றிருக்கிறான். நானும் இயேசுவின் நாமத்தில் ஞானசாலம் பெற்றிருக்கிறேன். அவனும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான். நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். அவனும் இந்த பரிசுத்த ஓய்வினாலே அனுசரிக்கிறான். நானும் இந்த பரிசுத்த ஓய்வினாலே அனுசரிக்கிறேன். அவன் பசியாயிருக்கிறான். அவனுக்கு நான் ஆகாரம் கூடாமல் சாப்பிடுகிறேன் என்று சொன்னால் எப்படிப்பட்டதா இருக்கும்? நாம் எப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருக்கிறோம்? அவன் தாகமாயிருக்கிறான், அவனை நாம் கண்டுகொள்ளாமல் செல்லுகிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்டதா இருக்கும்? எது நன்மை, எது தீமை, எதை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார்? ராஜரீக பிரமாணம் என்ன சொல்கிறது? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ உன்னை எப்படி நேசிப்பாய், உன்னுடைய காரியங்களை நீ எப்படி நேசிப்பாய், நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் எப்படி தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாய் நீ இருக்கிறாய், நீ உன்னை எவ்வளவு அளவிற்கு நேசிப்பாய், நீ உடுக்கிற உடை, உன் மீது வைத்திருக்கின்ற நீ அன்பு, உன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பு, உன்னுடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற அன்பு. ஆனால் நம்முடைய சபையினுடைய சகோதர சகோதரத்திலே நாம் அப்படிப்பட்ட அன்புகளை நாம் செய்கிறோமா? அவைகளை நாம் செய்யப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம் என்று சொல்லப்படும் பொழுது, ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அந்த ராஜரீக பிரமாணம், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்ட வேத வசனமாயிருக்கிறது. எபிரேயர் 13:16 வாசிப்போம்.
அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
எதின் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார்? நான் ஒரு ஆட்டுக்கடாவை வெட்டி தேவனுக்கு இன்றைய தினத்திலே பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் தேவன் அதன் மீது பிரியப்படுவதில்லை. தேவன் அதன் மீது பிரியப்படுவதில்லை. அவரே பலியாக, கிறிஸ்து இயேசுவே பலியாக, அவரே தம்மை வார்க்கப்பட்டு, அவரே ஒப்பு கொடுக்கப்பட்டு, நம்முடைய சகல பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய சகல விதமான அக்கிரமங்களையும் அவர் சுமந்து, நம்முடைய சகல விதமான குற்றங்களையும் அவர் சுமக்கப்பட்டு, அவர் அப்படியாய் சிலுவை மரத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து 3 நாளிலே உயிர்த்தெழுந்தார். வேறு எந்த பலியும் இனி தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்றாயிருக்கிறது. அது எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் கடாவையும் வெள்ளாட்டு கடாக்களையும் வெட்டுவதின் மேல் தேவன் பிரியப்படுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் தான தர்மம் செய்வதையும் அவர் தான தர்மங்களை செய்வதையும் பிறருக்கு போஷிப்பதற்கு உதவி செய்வதையும் பிறரை நேசிப்பதிலே அன்பு செலுத்துவதையும் அதுவே சிறந்த பலி என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எது சிறந்த பலி என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நாம் அதை தெரியாமலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை கடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி சரிப்பட்டதாக இருக்கும், சரியான ஆவிக்குரிய ஜீவியமாய் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றியும் நன்மை செய்யவும், முதலாவது நன்மை செய்ய வேண்டும், அடுத்தபடியாக இரண்டாவது இங்கே எபிரேயர்களே சொல்லப்பட்டிருக்கிறது தானம் செய்ய வேண்டும், மூன்றாவது தர்மம் செய்ய வேண்டும். தானம் தர்மம் இரண்டும் செய்ய வேண்டும். நன்மை, தானம், தர்மம், இம்மூன்று காரியங்களையும் செய்வதிலே தேவனாகிய கர்த்தருக்கு நாம் மிகப்பெரிதான பலிகளின் மேல், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவனாகிய கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். வேறு எந்த பலிகளின் மேலும் தேவனாகிய கர்த்தர் பிரியப்படுவதில்லை. இப்படிப்பட்ட பலிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றவராயிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தீமை செய்யக்கூடியவர்களாக அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இரண்டாவது குறிப்பாக தீமைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். தீமைகளை குறித்து நாம் பார்க்கப்படும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:15 வாசிப்போம்.
ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள்.
நாம் 1 தெசலோனிக்கேயர் 5:15 சொல்லுகிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஒருவன் தீமை செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு தீமையை செய்வது, சரி கட்டுவது என்பது சரியானது அல்ல. தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்ய தடையாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் தீமை செய்கிறோம் என்று பொருள். நன்மைக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமலே இருந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தீமைக்கு துணையாளர்களாய் இருக்கிறோம் என்று பொருள். நன்மை செய்ய திராணி இருந்தும் அந்த நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் செய்வதற்கு முயற்சி செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பாவத்திற்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். இவை யாவும் வேத வசனமாக நாம் இந்த தினத்திலே பார்த்தோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையை செய்ய நாடுங்கள். எதை நாட வேண்டும்? தீமை செய்வதற்கு மனிதன் நாட வேண்டுமா, நன்மை செய்வதற்கு மனிதன் நாட வேண்டுமா? எதற்காக மனிதன் தீவிரிக்க வேண்டும்? நன்மை செய்வதற்கு தீவிரிக்க வேண்டுமா, தீமை செய்வதற்கு தீவிரிக்க வேண்டுமா? நன்மை செய்கிற மனிதரை தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறாரா, தீமை செய்வதற்கு தீவிக்கின்ற மனிதரை தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறாரா? யாரை தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் எழுதின நிருபம் 12:9 வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:9 வாசிப்போம்.
உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பது, நம்முடைய அன்பு மாயமாய் இருக்கப்படும் பொழுது அது தீமை செய்யும். நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்கப்படும் பொழுது அது நன்மை செய்யும், தீமையை வெறுக்கும். நாம் மாயமான வேஷம் தரிக்கக்கூடிய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தீமையை செய்வதற்கு தீவிரக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். ஆனால் நாம் மாய்மாலமான மாயமற்ற மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்ல, மாயமற்றதாக இருப்பதாக, அது மாய்மாலமாய் இராதபடி இருக்கப்படும் பொழுது தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். யாரெல்லாம் நன்மை செய்ய விரும்புகிறீர்களோ நீங்கள் எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவிற்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தேவனுக்கு நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் தாகமாயிருந்தேன், நான் பசியாயிருந்தேன், நான் காவலில் இருந்தேன், விசாரிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார். யாரை எப்பொழுது நாங்கள் உங்களை இப்பொழுது கண்டோம், எப்பொழுது இப்படிப்பட்ட நிலையிலே உங்களை கண்டோம் என்று சொல்லப்படும் பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், இந்த சிறியோர்களாகிய இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு எவைகளை நீங்கள் செய்தீர்களோ அவைகளே நீங்கள் எங்களுக்கு செய்தாயிற்று, எனக்கு செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். ஆயினாலே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களிடத்திலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 37 சங்கீதம் 27 வசனத்தை நாம் வாசிப்போம். 37 சங்கீதம் 27 வசனத்தை வாசிப்போம்.
தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய்.
எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும் இந்த பூமியிலே, எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. நாம் அழிந்து போகாதபடிக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். இந்த பூமியிலே என்றைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பரலோக ஜீவியத்திற்குள்ளாக கிறிஸ்து இயேசுனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தீமையை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கப்படும் பொழுதுதான் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவனாகிய கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நாம் நிலைத்திருக்கும்படியாய் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிறார். தீமைக்கும் நன்மைக்கும் வித்தியாசம் உண்டு. தீமை பிசாசானவனிடத்திலிருந்து வருகிறது, நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது. நாம் தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடைசியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரசங்கி அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை ஒன்றை பகிர்ந்து கொள்கிறார். பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிப்போம்.
மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன்.
மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரித்து போகக்கூடிய காலம் உண்டு. ஜனன நாள் என்று சொன்னால் அதிலே மரண நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனனத்தையும் மரணத்தையும் தேவனாகிய கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நாம் உயிரோடு இருக்கப்படும் பொழுது எவ்வளவு அழகாக இங்கே பிரசங்கி சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். சூரியனுக்கு கீழே காண்கின்ற எல்லா காரியங்களும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்று காரியங்களையும் இங்கே பிரசங்கி சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லப்படும் பொழுது அதே சொல்லப்பட்ட வார்த்தை மகிழ்ச்சியாய் இருப்பதும். இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றால் நன்மையான காரியங்களை என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும், தீமையை அல்ல. அடுத்தபடியாக பார்க்கிறோம், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் நாம் மரித்த பின்பு நன்மை செய்வதற்கு முயற்சிக்க முடியுமா? நம்முடைய ஆத்மா இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பின்பு நாம் நன்மை செய்ய பிரயாசப்பட்டுமே என்று சொல்லி நாம் ஜீவனை விட்டுவிடக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது எவ்வளவு மிக மோசமான நிலைக்குள்ளாக நம்மை தள்ளுகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே. திராணி இருக்கப்படும் பொழுதே நன்மையை என்ன பண்ணு, செய் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நம்முடைய உயிர் ஜீவன் நாம் இருக்கப்படும் பொழுதே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், தீமையை அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேறே நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். நன்மை செய்வதேமே அல்லாமல் வேறே நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நாம் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். தீமை பிசாசனிடத்திலிருந்து வருவதாயிருக்கிறது, நன்மை தேவனிடத்திலிருந்து வருவதாயிருக்கிறது. ஒருவருக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் அதை தடை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவருக்கு நன்மை செய்வதற்கு நாம் முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் அந்த முயற்சிக்கு தடைக்கல்லாய் நாம் இராதபடிக்கு எச்சரிக்கைகளாய் இருக்க வேண்டும். நன்மை செய்யப்படும் பொழுது நன்மை செய்கின்ற கைகளோடு கரம் கோத்து அவைகளை நாம் செய்து முடிக்க, அந்த திட்டத்திற்கு ஒத்துழைக்க நாம் ஒவ்வொருவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதபடிக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். ஆயினாலே நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாதிருங்கள், உற்சாகத்தோடு இருங்கள். தேவ ஆவியின் பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் காரியங்களையும் நீங்கள் செய்கின்ற நன்மைகளையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதிகர மகிமையும் கர்த்தராகிய இயேசுக்கு சோறுவருக்கே. தேவனாகிய கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாதிருங்கள். தீமைக்கு தீமை சரி கட்டாதீர்கள், தீமைக்கு பதிலாக நன்மையை செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் இரக்கமும் தயவுள்ள கரமும் உங்கள் அனைவரோடு கொண்டிருப்பதாக. அல்லேலூயா, ஆமேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகிதங்கள் பாடல் புத்தகத்தில் இருந்து பாடும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடல் எண் 211 பாடல் நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 211 பாடலை தேவ மகிமைக்கென்று ஒன்று கூடி நாம் பாடுவோமாக.
ஆருள் நிறைந்தவர் பூரணராட்சக
செய்வோம், முழங்கால் பிடிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஆலேலூயா, நாம் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆலேலூயா, 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 ஒரு போலி கரு 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 ஒரு போலி கரு 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 கரு
ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரோடு இருப்பாராக. தேவனாகிய கர்த்தர் நாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமாதானமும் இரக்கமும் தயவுள்ள கரமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, ஆமேன்.